உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நூத்தி 107.4 மெகாஹெட்ஸ் அலைவரிசையில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிலைய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உழவர் பெருமக்களே, நேயர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில விதை நேர்த்தி முறைகளும் அதன் பயன்களும் பற்றி நமது பல்கலைக்கழகத்தினுடைய விதை அறிவியல் மற்றும் விதை நுட்பவியல் துறையின் உதவி பேராசிரியை முனைவர் லக்ஷ்மி அவர்களும் செல்வி சுகன்யா தேவி அவர்களும் கலந்து கொள்ளும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
வித்தின்றி விளைவில்லை என்பது பழமொழி. நல்ல முளைப்பு திறனும் வீரியமும் கொண்ட தானியங்கள் விதைகளாக பயன்படுகிறது. இவையே தரமான விதைகள் எனப்படும். இத்தகைய தரமான விதைகளை பயன்படுத்தும் போது நல்ல முளைப்பு, பயிர் வளர்ச்சி மற்றும் மகசூல் உறுதிப்படுத்தப்படுகிறது. உற்பத்தி செய்யப்படும் விதை நன்கு விளைந்த வீரியமிக்க, பூச்சி மற்றும் பூஞ்சான் நோய் தாக்காத பிற விதைகள் இல்லாமல் விதை நேர்த்தி செய்தல் அவசியம். பூச்சி மற்றும் பூஞ்சானங்கள் தாக்காமல் இருக்க விதைகளுடன் நேர்த்தி செய்வது விதைப்பதால் விதையினால் பரவும் நோயை தடுப்பதுடன் மண் மூலம் பரவும் நோயையும் குறைந்த செலவில் கட்டுப்படுத்த முடிகிறது. இதேபோன்று வயல்களில் வளரும் பயிர்களுக்கு பயன் தரும் இயற்கையான ஊட்டத்தை அளிக்க நுண்ணுயிர் கலவையை பயன்படுத்துவது தற்போது பிரசித்தி பெற்று வரும் தொழில்நுட்பமாகும். மேலும் விதை உறக்கத்தை அல்லது விதை உரைமேல் வளர்ந்துள்ள தேவையற்ற பாகங்களை நீக்கவும் விதை நேர்த்தி செய்வது அவசியமான ஒன்றாகும். பல்வேறு நோக்கங்களை பூர்த்தி செய்வதற்காக விதை பண்புகளுக்கு ஏற்றவாறு சிறு சிறு மாற்றங்களை செய்து விதை நேர்த்தி முறைகள் மேற்கொள்ளப்படுகிறது. முதல் முறையாக வறட்சியை தாங்க விதை கடினப்படுத்துதல் தற்போது பார்ப்போம். விதைகளை தேவையான நீர் அல்லது ரசாயன கரைசலில் ஊற வைத்து பின் பழைய ஈரப்பதத்திற்கு உலர்த்துவதால் வறட்சியை தாங்கும் தன்மை பெறுகின்றது. இது மானாவாரி விதைப்பிற்கு பரிந்துரைக்கப்படும் விதை நேர்த்தி முறையாகும். மானாவாரி சூழ்நிலையில் விதைப்பு செய்யும் பொழுது சரியான அளவு மழை பெய்யாததாலோ மழை தாமதப்படுவதாலோ விதை முளைப்பு பாதிக்கப்படுகின்றது. இச்சூழ்நிலைகளில் வறட்சியை தாங்க வளர விதைகளை கடினப்படுத்தி விதைப்பது சிறந்த பலனை தரும். விதை கடினப்படுத்தும் முறை: விதைகளை தேவையான நீர் அல்லது ரசாயன கரைசலில் ஊற வைத்து பின் பழைய ஈரப்பதத்திற்கு உலர்த்துவதால் வறட்சியை தாங்கும் தன்மை பெறுகின்றது. பயிர்களுக்கு ஏற்றவாறு விதை கடினப்படுத்தும் தேவையான கரைசலின் அளவும் ரசாயனமும் ஊற வைக்கும் நேரமும் மாறுபடுகின்றது. உதாரணத்திற்கு பயிர்களில் ராகி 700 மில்லி லிட்டர் 0.2% சோடியம் குளோரைட் கரைசலில் 6 மணி நேரம் ஊற வைத்து நிழலில் நன்கு உலர வைக்கும் முறையே கடினப்படுத்தும் முறைகள் கையாளப்படுகின்றது. பயன்கள்: விரைவான மற்றும் அதிக முளைப்பு திறன், வீரியமான பயிர்கள், ஒருமித்த பயிர் வளர்ச்சி, அதிக வேர் வளர்ச்சி, 2 முதல் 3 நாட்கள் முன்னதாக பயிர்கள் பூக்கும், சீரான விதைப்பிடிப்பு மற்றும் முதிர்ச்சி, அதிக மகசூல் 12 முதல் 15% வரை. விதை முலாம் பூசுதல்: விதையினை தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ரசாயன பொருட்களுடன் சேர்த்து உருவகப்படுத்தி விதையின் உற்பத்தி திறனை மேம்படுத்த உதவும் ஓர் எளிய விதை நேர்த்தி முறையே முலாம் பூசுதலாகும். இதற்கு விதைகளை முதலில் மைதா, கஞ்சி போன்ற ஒட்டும் பொருளுடன் நன்கு கலக்க வேண்டும். பின் பொடி செய்யப்பட்ட நிரப்பு பொருட்களை, உதாரணமாக டை அம்மோனியம் பாஸ்பேட், துத்தநாக சல்ஃபேட் மற்றும் இரும்பு சல்ஃபேட் ஆகியவற்றை சேர்த்து முலாம் பூசும் கருவியை கொண்டு நன்கு முலாம் பூச வேண்டும். பின் விதைகளை நிழலில் நன்கு உலர வைத்தல் அவசியம். இவ்வாறு முலாம் பூசிய விதைகளை 12 முதல் 15% மகசூல் தரவல்லன. இதனால் குறைந்த ஈரப்பதத்தில் கூட வறட்சியை தாங்கி விதைகள் முளைக்கும் திறன் பெறுகின்றது. முளைப்பிற்கான நொதிகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. முலாம் பூசுவதால் சிறிய விதைகள் பருமன் பெற்று குழிக்கு 1 முதல் 2 விதைகள் விதைப்பிற்கு ஏதுவாகிறது. ஒவ்வொரு விதைக்கும் தேவையான ஊட்டங்கள் கிடைக்கப் பெறுகின்றன. விதை முளைப்பின் போது நன்கு முளைத்து வேரூன்ற உதவி செய்கின்றது. விதைகள் நன்கு முளைத்து செடிகள் நல்ல வீரியமாக வளர்ந்து நல்ல மகசூலை அளிக்கின்றன. தாவரப் பொருட்களை கொண்டு விதை முலாம் பூசுதல்: விதைகளை தேவையான அளவு ஒட்டும் திரவத்துடன் கலந்து பின் தாவர இலை பொருட்களுடன் சேர்த்து நிழலில் உலர வைக்க வேண்டும். இதனால் ஒரே அளவுடன் கூடிய விதைகள் கிடைக்கப்பெறுவதுடன் விதையின் முளைப்புத்திறனும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேலும் சிறிய விதைகளின் அளவு மற்றும் எடை அதிகரிக்கப்பட்டு விதை ஒன்றுடன் ஒன்று ஒட்டாமல் தனித்து இருப்பதால் கையாள்வது எளிதாக இருக்கின்றது. தாவரப் பொருட்களை விதை நேர்த்திக்கு, அதாவது முலாம் பூசவோ கடினப்படுத்தவோ அல்லது நிறம் கொடுக்கவோ பயன்படுத்துவதால் விதையின் தரம் மற்றும் அது சார்ந்த குணாதிசயங்கள் அதிகரித்து விதை மகசூல் பெருக ஏதுவாகின்றது. இலைத்தூள் கொண்டு முலாம் பூசுவதால் விதைப்பிற்கும் பின் இலைத்தூள் தண்ணீரை வேகமாகவும் ஒழுங்காகவும் உறிஞ்ச வைத்து துரித விதை முளைப்பிற்கு வழிவகுக்கின்றது. மேலும் இலைத்தூள் விதைப்பிற்கு பின் மண்ணில் பூச்சி விரட்டியாகவும் பயன்படுகின்றது. இலைத்தூளில் பல்வேறு விதமான சத்துக்கள் அடங்கியிருப்பதால் நல்ல தரமான நாற்றுக்களை தர வல்லதாக அமைகின்றது. நுண்ணுயிர் விதை நேர்த்தி. பொதுவாக விதையில் பூஞ்சான மருந்து விதை நேர்த்தி செய்த பிறகு நுண்ணுயிர் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நுண்ணுயிர் விதை நேர்த்தி செய்வதன் மூலம் பயிர்களுக்கு இயற்கையாகவே தழைச்சத்து கிடைக்க வழி ஏற்படுகிறது. நுண்ணுயிர் நேர்த்திக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்ட நுண்ணுயிரி கலவையான டிஎன்ஏயு 14 ரைசோபியம், பாஸ்போபாக்டீரியா மற்றும் அசோஸ் பயிரில்லம் ஆகியவற்றை கொண்டு அந்தந்த பயிர்களுக்கு ஏற்றவாறு விதை நேர்த்தி செய்வது மிகவும் பயனளிக்கும். செய்முறை: 1 ஏக்கருக்கு 10 கிலோ சான்று விதையை எடுத்துக்கொள்ள வேண்டும். விதை நேர்த்திக்கு 1 ஏக்கருக்கு 1 பாக்கெட், அதாவது 200 கிராம் தேவைப்படும். 10% மைதா மாவு கஞ்சியை தயார் செய்து கொள்ள வேண்டும். விதைகளை சற்று பரவலாக ஒரு பெரிய பாத்திரத்திலோ அல்லது பாலித்தீன் காகிதத்திலோ பரப்பிக்கொள்ள வேண்டும். 10 கிலோ விதைக்கு 1 லிட்டர் கஞ்சி கொண்டு அனைத்து விதைகளிலும் ஒட்டுமாறு நன்கு கலக்க வேண்டும். பின் 1 ஏக்கருக்கு தேவையான 1 பாக்கெட் ரைசோபிய நுண்ணுயிரி, அதாவது 200 கிராம் உரத்தை கஞ்சி தடவிய விதையுடன் சேர்த்து நன்கு கலந்து 30 நிமிடங்கள் நிழலில் உலர்த்திய பின் விதைக்க வேண்டும். ரைசோபியம் கொண்டு விதை நேர்த்தி செய்வதால் பயிர் தழைச்சத்தை அதிக அளவில் எடுத்துக்கொள்கின்றது. இது பயிரின் வேர்களில் உள்ள வேர் முடிச்சுகளில் தங்கி அதனுள் இருந்து கொண்டு காற்று மண்டலத்தில் உள்ள தழைச்சத்தை கிரகித்து பயிர்களுக்கு கிடைக்கச் செய்கிறது. பாஸ்போபாக்டீரியா நிலத்தில் உள்ள பயிர்களால் கிரகிக்க முடியாத மணிச்சத்தை பயிர் ஏற்கும் நிலைக்கு மாற்றித் தருகிறது. வேர்களின் வளர்ச்சியை அதிகரிக்கிறது. கூடுதல் மகசூல் கிடைக்கின்றது. பயிர்களுக்கு செலவாகும் உரச்செலவை குறிக்கின்றது. விதைகளுக்கு நிறம் பூசுவது என்பது தற்போதுதான் விவசாயிகளிடையே வளர்ந்து வரும் ஒரு முறையாகும். விதை நிறத்தின் மூலம் எளிதாக விதை வகைகளை அறிந்து கொள்வதோடு மட்டுமன்றி விற்பனையும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேலும் விதை நிறத்தின் மூலம் இந்த நிற விதை குறிப்பிட்ட விதை உற்பத்தி நிறுவனத்தை சார்ந்தது என்பதை விவசாயிகள் எளிதில் அறிந்து கொள்ளலாம். மஞ்சள், ஹென்னா, பீட்ரூட், மேபு, துளுக்க சாமந்தி, பேசல்லா, கள்ளி, செம்பருத்தி மற்றும் நாவல் போன்ற தாவரப் பொருட்களிலிருந்து எடுக்கப்படும் நிறமிகளை விதையுடன் கலந்து விதைப்பதால் நாற்றுக்களின் தரம் உயர்வதோடு அதிக மகசூலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தனித்துவமான விதை நேர்த்தி முறைகள்: உப்பு கரைசல் கொண்டு நெல் விதைகளை தரம் பிரித்தல். காலப்போக்கில் வீரியம் குறைந்த விதைகளை நல்ல தரமான அடர்த்தியான வீரியமுள்ள நெல் விதைகளை பிரித்தெடுக்க உப்பு நீர் கரைசலை பயன்படுத்தலாம். 15 லிட்டர் கொள்ளளவுள்ள ஒரு பிளாஸ்டிக் வாளியில் 10 லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கொண்டு ஒரு கோழி முட்டையை போட வேண்டும். முட்டை நல்ல எடையுடன் இருப்பதால் தண்ணீரில் மூழ்கிவிடும். பின்பு உப்பை சிறிது சிறிதாக போட்டு தண்ணீரில் கரைக்கும் போது நீரின் அடர்த்தி அதிகமாவதால் முட்டை மேலே மிதந்து வரும். முட்டையின் மேற்பகுதி 25 பைசா அளவிற்கு தண்ணீரில் மேல் தெரியும் போது தண்ணீரில் உப்பு போடுவதை நிறுத்திவிட வேண்டும். அப்பொழுது தண்ணீருடன் அடர்த்தி நெல் விதை தரம் பிரிப்பதற்கு ஏற்றதாய் அமைகிறது. பின்னர் உப்பு கரைசலில் 10 கிலோ விதையை சிறிது சிறிதாக போட வேண்டும். எடை குறைந்து நெல் விதைகள் மிதக்கும். எடை அதிகமான தரம் மிகுந்த விதைகள் கரைசலில் மூழ்கும். மிதக்கும் விதைகளை முற்றிலும் நீக்கிவிட வேண்டும். மூழ்கிய விதைகளை 2 அல்லது 3 முறை நன்கு கழுவிய பின் விதைப்புக்கு பயன்படுத்த வேண்டும். நெல்லில் பொக்கு விதைகளை இதன் மூலம் பிரித்தெடுக்கலாம். பருத்தி விதையில் அமிலம் முறையில் பஞ்சு நீக்கம் செய்தல். பருத்தி விதைக்கு அமில முறையில் பஞ்சு நீக்கம் செய்து அதன் தரத்தை உயர்த்த முடியும். 1 கிலோ பஞ்சு நீக்கா விதைக்கு 100 மில்லி கந்தக அமிலத்தை சீராக கலந்து பிளாஸ்டிக் வாளியில் கொட்ட வேண்டும். விதைகளை வாளியில் அமிலத்துடன் சேர்த்து 2 முதல் 3 நிமிடங்கள் கலக்க வேண்டும். பின்னர் விதைகளை அமிலம் நீங்க நீரில் கழுவிவிட வேண்டும். அமிலத்தன்மையை நீங்க 2% சுண்ணாம்பு கரைசலை ஊற்றி கழுவ வேண்டும். பின்னர் நீரில் மிதக்கும் பொக்கு விதைகளை நீக்கிவிட்டு மூழ்கியுள்ள நல்ல விதைகளை பிரித்தெடுக்கலாம். இவ்வாறு பருத்தி விதையில் அமிலம் முறையில் பஞ்சு நீக்கம் செய்வதால் ஏற்படும் பயன்கள்: விதைகள் மேல் பரவக்கூடிய நோய்க்கிருமிகள் அகற்றப்படுகின்றன. விதையுறையின் மேலுள்ள காய்ப்புழுக்களின் முட்டைகள், புழு மற்றும் கூட்டுப்புழுக்கள் அழிக்கப்படுகின்றன. முளைப்புத்திறன் அதிகரித்து காணப்படுகின்றன. நல்ல முளைப்புத்திறன் கொடுக்கும் வாய்ப்பையும் பெறுகிறது. கையாளுதல் மற்றும் விதைப்புவது எளிதாகின்றது. நிலக்கடலையில் விதைமுளை கட்டுதல் மூலம் உயிருள்ள விதைகளை பிரித்தெடுத்தல். சரியான பயிர் எண்ணிக்கையை பராமரிப்பதால் தான் அதிக மகசூல் பெற முடியும். குறிப்பாக நிலக்கடலைக்கு இது மிகவும் பொருந்தும். விதைகளின் முளைப்புத்திறனை அதிகரிக்கும் அவை விரைவில் முளைத்து தேவையான பயிர் எண்ணிக்கையை பராமரிக்கவும் விதைகளை முளைக்கட்டி முதைத்தல் ஒரு எளிய முறையாகும். 2 கிலோ விதைக்கு 5 கிராம் கால்சியம் குளோரைடு எடுத்து 1 லிட்டர் தண்ணீரில் கரைத்து இக்கரைசலில் விதைகளை 6 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். ஊற வைத்த விதைகளை ஈரச்சாக்கின் மீது பரப்பி மாற்று ஈரச்சாக்கு கொண்டு 24 மணி நேரம் மூடி வைக்க வேண்டும். விதையில் கருமுறை வெளிவந்திருக்கும். இவ்வாறு முளைக்கண்ட விதைகளை பிரித்தெடுத்து நிழலில் உலர வைக்க வேண்டும். நீளமாக முளைக்கரு வெளிவந்த விதைகளையும் முளைப்புத்திறனுள்ள விதைகளையும் தேர்வு செய்து விதைப்புக்கு பயன்படுத்துதல் மிகவும் நல்லது. மீதமுள்ள விதைகளை ஈரச்சாக்கால் மறுபடியும் மூடி 2 மணி நேரத்திற்கு 1 தடவை கருமுளை வந்த விதைகளை சேகரித்து நிழலில் நன்கு உலர்த்தி விதைப்புக்கு பயன்படுத்தலாம். அல்லது அவ்விதையில் மற்ற விதை நேர்த்திகளை செய்ய வேண்டும். 95% வரை விதை முளைப்பு கிடைக்கின்றது. இறந்த விதைகளை எளிதில் பிரித்து விடலாம். முளைவிட்ட விதைகளை விதைப்பதால் பயிர் எண்ணிக்கை பராமரிக்கலாம். 10-15% அதிக மகசூல் கிடைக்க இம்முறையில் வாய்ப்புள்ளது.
இதுவரைக்கும் விதை நேர்த்தி முறைகளும் அதன் முக்கியத்துவ பத்தியும் செல்வி சுகன்யா தேவி அவர்கள் மிக நன்றாக விளக்கி கூறினார்கள். இதுல வந்து முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இப்ப முதல்ல வந்து வறட்சியை தாங்க விதை கடினப்படுத்துவதை பத்தி சொன்னாங்க. அதுல வந்து உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருக்கலாம். எல்லா பயிர்களுக்கும் ஒரே அளவு கரைசல்ல ஊற வைக்கணுமா, இல்ல என்னென்ன மாதிரி கரைசல்ல ஊற வைக்கணும், அந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ராகிய பத்தி அவங்க சொன்னாங்க. இப்ப சூரியகாந்தின்னு எடுத்துக்கிட்டோம்னா 650 மில்லி லிட்டர் 500 ppm ஜிப்ரலிக் அமிலம் அல்லது 0.5% நுண்ணூட்ட கலவை கரைசல்ல சூரியகாந்தி விதைகளை 6 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கு பின்னாடி உலர வைக்கணும். நிலக்கடலையில வந்து கால்சியம் குளோரைடு கரைசல்ல, அதாவது 550 மில்லி லிட்டர் 0.5 கால்சியம் குளோரைடு கரைசல்ல நிலக்கடலை விதைகளை 6 மணி நேரம் ஊற வச்சு பின்னர் உலர வைக்கணும். பருத்தி விதைகளை வந்து 600 மில்லி லிட்டர் 2% பொட்டாசியம் குளோரைடு கரைசல்ல 6 மணி நேரம் ஊற வச்சு பின்பு உலர்த்தி விட வேண்டும். அப்புறம் விதை முலாம் பூசுதல்ல வந்து என்னென்ன மாதிரி பொருட்களை கொண்டு முலாம் பூசலான்னு பார்க்கலாம். முலாம் பூசுவதற்கு வந்து நம்ம ரசாயன பொருட்கள் மட்டுமல்லாமல் இயற்கையில கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டும் முலாம் பூசலாம். ரசாயனங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா டை அமோனியம் பாஸ்பேட், துத்தநாக சல்பேட் மற்றும் இரும்பு சல்பேட் போன்ற ரசாயனங்களை உபயோகப்படுத்தலாம். தாவர பொருட்கள்னா அரப்பு பொடியையே கூட நம்ம வந்து முலாம் பூசுவதற்கு உபயோகப்படுத்தலாம். நுண்ணுயிர்களில் வந்து ரைசோபியம், பாஸ்போ பாக்டீரியா, அசோஸ்பைரில்லம் போன்ற நுண்ணுயிர்கள் கொண்டு விதை நேர்த்தி செய்யலாம். விதைக்கு நிறம் பூசும்போது முன்னாடி சொன்ன மாதிரி இயற்கையாகவே பயிர்கள்லேருந்து கிடைக்கிற நிறம் கொடுக்கக்கூடிய பொருட்கள், அதாவது மஞ்சள், ஹென்னா, பீட்ரூட், துளுக்க சாமந்தி, பேசல்லா, கள்ளி, செம்பருத்தி மற்றும் நாவல் போன்ற தாவர பொருட்கள்லேருந்து எடுக்கக்கூடிய நிறம் கொடுக்கக்கூடிய பொருட்களை கொண்டே நம்ம விதைக்கு நிறம் பூசலாம். மேலும் நிறையா கம்பெனிகளில் வந்து விதை நிறம் பூசுதற்கேற்ற ரசாயன பொருட்களையும் தயார் செஞ்சிட்டு இருக்காங்க. அதை கொண்டும் விதை நிறம் பூசி பயன்பெறலாம். இப்போ தனித்துவமான விதை நேர்த்தி முறைகள் சொன்னாங்க. இது வந்து நம்ம ஈஸியா நம்ம வீட்டிலேயே நம்மளே செஞ்சுக்கலாம். நெல்ல விதைக்க போற விவசாயிகள் வந்து பொக்கு விதைகளை வந்து நல்ல விதைகள்லேருந்து பிரித்தெடுக்கிறதுக்கு உப்பு கரைசல்ல விதைகளை ஊற வச்சு அதன் மூலம் நல்ல விதைகளை பிரிச்செடுக்கலாம். அது வந்து நம்ம சுலபமா நம்மளே செஞ்சுக்கக்கூடிய ஒரு விதை நேர்த்தி முறையாகும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா ஒரே ஒரு கோழி முட்டை மற்றும் தண்ணி மற்றும் உப்பு, அவ்வளவுதான். உப்பை வந்து தண்ணியில வந்து கரைக்கணும். ஈஸியா நம்ம வந்து இத்தனை பர்சன்ட் அப்படின்லாம் சொன்னா அதை அளவு எடுத்து அதை வந்து கரைச்சு உபயோகப்படுத்துவது வந்து கொஞ்சம் கஷ்டமானதாகும். அதனால சுலபமா செய்யறது எப்படின்னா தண்ணியில வந்து உப்பை கரைச்சிட்டே வரணும். அதுக்கு முன்னாடி கோழி முட்டையை போட்டணும். உப்பை கரைக்கும் போது தண்ணீரோட அடர்த்தி அதிகமாக கோழி முட்டை வந்து மேல மிதந்துகிட்டே வரும். மேல வந்து 50 அல்லது 25 பைசா அளவு மட்டுமே தெரியற அளவுக்கு வர்ற வரைக்கும் உப்பை வந்து கரைச்சிட்டு அதோடு நிறுத்திக்கணும். அப்புறம் கோழி முட்டையை எடுத்துட்டு அந்த உப்பு கரைசல்ல நெல் விதைகளை போடும்போது நல்ல தரமான அதிக எடையுள்ள விதைகள் வந்து கரைசல்ல கீழே போயிடும், பொக்கு விதைகள் மட்டும் மேல மிதந்துட்டு இருக்கும். சோ அந்த பொக்கு விதைகளை நம்ம சுலபமா நீக்கிட்டு கீழே இருக்கும் நல்ல விதைகளை உபயோகப்படுத்திக்கலாம். அது வந்து உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 தடவை தண்ணீர்ல நல்லா கழுவிய பின்பு உலர்த்தி விட்டு உபயோகப்படுத்தணும். அதே மாதிரி பருத்தி விதைகள்ல இப்ப பஞ்சு நீக்கம் செய்யறது அமில முறையில மிகவும் சுலபமா செய்யறது ஒன்னாகும். அதுல வந்து நம்ம உபயோகப்படுத்த வேண்டிய அமிலம் என்னன்னா கந்தக அமிலம். அத 1 கிலோ விதைக்கு பஞ்சு நீக்கா விதைக்கு 100 மில்லி லிட்டர் கந்தக அமிலத்தை உபயோகப்படுத்தணும். நிலக்கடலையில் வந்து உயிரற்ற விதைகள் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை வந்து சுலபமா பிரித்தெடுப்பதற்கு விதைய வந்து முளை கட்டி அதன் மூலம் நல்ல முளைவிட்ட விதைகளை மட்டுமே பிரித்தெடுத்து முளை விடாத இறந்த விதைகளை சுலபமா பிரிச்செடுக்கலாம். இதன் மூலம் நம்ம வயல்ல விதைகளை விதைக்கும் போது அதிக அளவு பயிர் எண்ணிக்கை மற்றும் மகசூல் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது.